சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 97 அத்தியாயம். சிவப்பு புள்ளிகள் 2. மஞ்சத்தில் விரித்து கிடந்த மஞ்சள் நிற பட்டு சீலையில் இருந்த சிவப்பு புள்ளிகளை சுட்டிக்காட்டி தனது போர்த்திட்டத்தை படைத்தலைவன் விவரிக்க தொடங்கியதும் ராணி மட்டும் அதை சரியாக கவனிக்காமல் தனது கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலே ஒழிய மற்ற இருமங்கையரும் அதை சற்று ஊன்றி கவனிக்கவே தொடங்கினார்கள். அந்த பட்டு சீலை 1.5 முழ நீளமும் அதே அகலமும் கொண்ட சச்சதுரமாக இருந்ததையும் அதில் செம்பருத்தி சாற்றையும் கூட்டு மையையும் கொண்டு கருப்பும் சிவப்புமாக படைத்தலைவன் பல கோடுகளை மட்டுமின்றி புலி மீன் தலைகளையும் சங்கு அடையாளங்களையும் வரைந்திருந்ததையும் சில இடங்களில் அடர்த்தியான மரங்களும் இருந்ததையும் கண்டாலி அந்த அடையாளங்கள் எவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை புரிந்து கொண்டாலும் அலிமாவுக்கு சகலமும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்ததால் அவள் தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இளம்சழியினை நோக்கி கேட்டாள். படைத்தலைவரே, அந்த அடையாளங்கள் எவற்றை குறிக்கின்றன என்று படைத்தலைவன் பட்டு சீலையின் மீதிருந்த கண்களை வாங்காமல் தனது உடை கச்சையில் செருகப்பட்டிருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டு அதன் துணியால் அந்த சித்திரங்களை சுட்டிக்காட்டி,
அலிமா, இந்த புலியும் மீனும் முறையே சோழ பாண்டிய நாடுகளை குறிப்பிடுகின்றன. தமிழகம் 3 வேந்தர்களை கொண்டது. நீண்ட காலமாக இந்த 3 வேந்தர்களின் நாடுகளும் 3 வித நில நீர் வளங்களுக்கு காரணமாக இருந்து வந்திருக்கின்றன. சோழ நாடு உணவு நிரம்பியது. பாண்டிய நாடு கடல் முத்துக்கள் முதலிய உடல் அலங்கார நவமணிகளுக்கு பேர் போனது. சேர நாடு வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு தேவையான மிளகு முதலிய மருந்து சாமான்களையும் மலக்கலங்களையும் உடையது. இந்த 3 மன்னர்களும் ஒற்றுமையாக மட்டுமிருந்தால் இன்று தமிழகம் உலகத்தின் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கும். உடல் உரத்துக்கு உணவும் உடல் அலங்காரத்திற்கு நவரத்தினங்களாலான போக பொருள்களும் வெளிநாட்டு செல்வத்தை வாணிபத்தால் கொணர மரக்கலங்களும் உள்ள நாட்டின் சக்தி அளவிடத்தகாததாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மூவேந்தர்களின் பரஸ்பர விரோதம், ஆதிக்க ஆசை முதலியன தமிழகத்தின் சக்தியை அளவுக்கு தகுந்தபடி விஸ்தரிக்க முடியவில்லை. ஆகையால் தான் இன்றும் இந்த 3 குடியரசுகளும் ஒன்றையொன்று மோதும் நிலையில் இருக்கின்றன. சேரனும் பாண்டியனும் வஞ்சகனும் கொலைக்காரனுமான இளங்கோவலுக்கு இடம் கொடாவிட்டால் இன்று சோழ நாட்டின் முதன்மையான துறைமுக நகரம் பூம்புகார் யவனர்கள் வசம் இருக்காது. தமிழகத்தின் போர் மூலம் நிலையும் இருக்காது. ஆனால் அந்த நிலை வந்துவிட்டது. அந்த நிலையில் சோழ மன்னர் வெற்றியை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதையே இந்த பட்டு சீலையில் வரைந்திருக்கின்றேன். பாரலிமா, உற்று பார். இதோ இந்த கோடு வரையில் தான் சோழ நாடு. அதற்கு அப்பால் இருந்து கொங்கு நாடு. அங்குதான் இப்பொழுது மன்னர் கரிகாலர் இருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டு போகையில் திடீரென்று அள்ளி மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டதையும் மஞ்சத்தில் அசைந்ததையும் கண்ட படைத்தலைவன் சற்று பேச்சை நிறுத்தி,
என்ன அள்ளி, ஏதாவது சந்தேகமா என்று வினவினான்.
அள்ளி குனிந்த தலையை நிமிராமலே சொன்னாள், சந்தேகமில்லை படைத்தலைவரே, வியப்புதான் என்று.
எதற்கு வியப்பா அல்லி என்று மீண்டும் கேட்டான் படைத்தலைவன்.
மன்னர் இருக்கும் இடத்தை அப்படியே சீலையில் வரைந்திருக்கின்றீர்கள் என்றாள் அள்ளி.
இதில் வியப்படைய என்ன இருக்கிறது அள்ளி? வேவு தொழிலில் இணையற்றவள் என்றும் பிரம்மானந்தரின் பிரத சீடப்பெண்ணுமான உனக்கு தெரியாததா? அரசியலில் திறமை உள்ளவர்கள் எப்படி நகர்வார்கள் என்பது இருங்கோவேலின் கை ஓங்கி புகாரிலும் யவனர் ஆதிக்கம் வலுப்பட்ட பின்பு குணவாயிர் கோட்டம் ஒன்றை தவிர வேறு எந்த இடத்தில் மன்னர் படை திரட்ட முடியும்?
உண்மைதான் படைத்தலைவரே, உங்கள் ஊகம் சரிதான். ஆனால் குணவாயிர் கோட்டத்திலும் மற்ற பகுதிகளை துறந்த அடர்த்தியான மலையும் காடும் இருக்கும் இந்த பகுதியில் எப்படி புலிச்சினத்தை வரைந்தீர்கள்? இது ஊகமாக இருக்க முடியாதே
என்றாள் அள்ளி தன் விரலை புலிச்சினத்தின் மீது வைத்து.
இளம்சொழியன் லேசாக நகைத்துவிட்டு சொன்னான்,
அள்ளி, அசல் ராஜதந்திரியாக போகிறாய். போர் முறைகளையும் படைகள் அமைக்க வேண்டிய இடங்களையும் அறிந்து பேசுகிறாய். உன்னை போன்ற பெண்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டால் இங்கு என்னை போன்ற ஆண் பிள்ளைகளுக்கு வேலை இருக்காது. படை தலைவர்கள் பிறகு கிடையாது, படை தலைவிகள் தான் இருப்பார்கள்.
இதை கேட்டு அள்ளியும் புன்முறுவல் செய்தாளானாலும் விஷயத்தை மாற்றாமல் பழையபடி தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முற்பட்டு, இருக்கட்டும் படைத்தலைவரே, என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே என்றாள்.
இளம்சொழியன் மீண்டும் பட்டு சிலையை ஆராய்ந்தான். பிறகு தன் கத்தியால் 2-3 இடங்களை சுட்டிக்காட்டி, அல்லி, மன்னரின் கூர்மையான புத்தியையும் இருப்பினர் தொலையாரின் போர்த்தருமையையும் அறிந்தவர்களுக்கு அவர்கள் படை திரட்டக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பது ஒரு பிரமாதம் அல்ல. டைபீரியஸின் சக்தியால் நான் தமிழகத்தில் இருந்து போன பிறகு இருப்பினர் தொலையாரும் மன்னரும் புகாரிலேயே ஒரு படையை திரட்டியதாக கேள்விப்பட்டேன். அது எத்தனை தூரம் உண்மையோ எனக்கு தெரியாது
என்று எது மேலும் சொல்ல போனவனை ராணியின் குரல் தடுத்தது. அது உண்மைதான் படைத்தலைவரே, சந்தேகம் வேண்டாம் என்றாள் அவள்.
ராணி கடைசி வார்த்தைகளால் ராணி சுயநிலை அடைந்து விட்டதை புரிந்து கொண்ட படைத்தலைவன் வியப்புடன், என்ன ராணி, கரிகாலர் புகாரில் படை திரட்டியது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். மற்றவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும். என்னை விட டைபீரியஸிற்கு நன்றாக தெரியும் என்றாள் ராணி.
விளக்கி சொல் ராணி என்று ஆவலோடு கேட்டான் படைத்தலைவன்.
ராணி சொன்னாள், இருமிடர் தலையாரும் கரிகலரும் இங்குள்ள பரதவரையும் இதர சோழ வீரர்களையும் கொண்டு இரகசிய படை ஒன்று அமைத்தார்கள். மெல்ல பூம்புகாரை வசப்படுத்திக் கொண்டு கடல் வழியை அடைத்துவிட்டால் இருங்கோவேளுக்கு சேரன் உதவி கடல் மூலம் கிடைக்காது என்றும், கரை மூலம் போர் நடந்தால் முதலில் உள்நாட்டு கலகத்தை கிளப்பி சோழ நாட்டை வசப்படுத்திக் கொண்டு பிறகு சேரப்பாண்டியர்களை கவனிக்கலாம் என்றும் கரிகால் வளவர் நினைத்திருக்க வேண்டும். பூம்புகாரை வசப்படுத்த அவர்கள் செய்த முயற்சி ஓரளவு பலனும் தந்தது. இரகசிய படை வலுத்தது. காவிரி மூலம் படகுகளில் அந்த படையினர் உலாவதும் சாத்தியமாயிற்று. ஏன், என்னையும் கருவூர் சமநடிகளையும் கூட இரும்பிடர் தலையால் தன் வீரர்களை கொண்டு வளைத்து அழைத்துச் சென்றார்.
ராணியின் பேச்சை இடையில் வெட்டிய படைத்தலைவன் கேட்டான், உன்னையும் சமணத்துறவையுமா ராணி என்று?
ஆம் படைத்தலைவரே, இரவில் முன்னேற்பாட்டின்படி பரதவர் குடிசைகள் பக்கம் சென்றேன். பிறகு டைபீரியஸின் வீரர்களிடமிருந்து தப்ப நானும் அடிகளும் சுங்கச்சாவடிக்கு பக்கத்தில் இருந்த பழைய மண்டபத்திற்கு போனோம். அங்கு பொதிமூட்டைகளுக்கு இடையில் இரும்பிடர் தலையாரும் அவர் வீரர்களும் மறைந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, எங்களை தொடர்ந்த வீரர்களிடமிருந்து எங்களை காத்தவர் மன்னர் கரிகாலர் தான் என்றும் ராணி கூறினாள்.
மன்னரா
என்று ஆச்சரியத்தோடு எழுந்தது இளம்சழியின் கேள்வி. ஆம் படைத்தலைவரே, மன்னரைத்தான் பரதவர் குடிசையில் சந்தித்தேன். முதலில் குத்தப்பட்டிருந்த என்னை சமநாடிகளின் தோளில் ஏற்றி தப்ப வைத்தவரும் அவர்தான். துரத்தி வந்த டைபீரியஸின் வீரர்களை வாழ் சுழற்சி தேக்கியதும் அவர்தான் என்று அன்று நடந்த சம்பவங்களை விவரித்த ராணி, ஆம் படைத்தலைவரே, பிறகு என்னையும் சமநாடிகளையும் பொதிப்பாடுகளில் இருமிடர் தொலையாரும் அவரது வீரர்களும் கொண்டு போனார்கள். இதில் இருந்து தெரியவில்லையா புகார் கிட்டத்தட்ட அவர்கள் இஷ்டப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது என்று
முடித்தாள். இளம்சழியன் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான். பிறகு கேட்டான், ஆம்ராணி, அப்படியானால் புகார் ஏன் அவர்கள் வசம் சிக்கவில்லை என்று?
எதிரி டைபீரியஸை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால் சிக்கியிருக்கும். படை திரட்டப்பட்டது டைபீரியஸுக்கு தெரியும். அவர்கள் காவிரியில் படகுகளில் அடிக்கடி உலாவியதும் அவனுக்கு தெரியும். டைபீரியஸ் மட்டும் உடனே அவர்கள் மீது பாய்ந்திருந்தால் மன்னர் திட்டம் வளைந்திருக்கும். ஆனால் நரியிலும் தந்திரம் மிகுந்த டைபீரியஸ் ரகசிய படையை வளரவிட்டான். ஆட்டுக்கிடாவைப் போல ரகசிய படையில் சேர்ந்த ஒவ்வொருவனும் இருக்குமிடம், அவர்களுக்கு உதவும் பரதவர்களின் பெயர்கள் அத்தனையையும் அறிய ஒற்றர்களை ஏவினான். அவசரமாக ரகசிய படையை நசுக்கினால் ஒருவேளை மக்கள் யவனர் மீது கொதித்தெழக்கூடும் என்பதால் உடனே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை டைபீரியஸ். சிறுக சிறுக அந்த படையினரை சிறை செய்தான். சிலர் திடீரென்று மறைந்தார்கள், சிலர் சிறையில் உறைந்தனர், சிலர் சடலங்கள் காவிரி ஓரத்தில் ஒதுக்கப்பட்டன. டைபீரியஸின் முறைகள் மன்னருக்கு புரிந்திருக்க வேண்டும். டைபீரியஸின் கை நீள துவங்கிய சில தினங்களில் மன்னர் ரகசிய படையை கலைத்திருக்க வேண்டும். அப்புறம் அதன் சுவடு எதுவுமே புகாரில் தெரியவில்லை என்றாள் ராணி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.